പ്രിയ വിദ്യാർത്ഥി വിദ്യാർത്ഥിനികളെ, എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീത പ്രണാമം. ഇന്ത്യൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻറ്റിഫിക് ഹെറിറ്റേജ് ഭാരതീയ ശാസ്ത്ര പൈതൃകത്തെക്കുറിച്ച് നടത്തി വരുന്ന സ്റ്റഡി ക്ലാസ്സുകളുടെ ഭാഗമായിട്ട് ഇന്ന് നാം ചർച്ച ചെയ്യുന്ന വിഷയം ഭാരതത്തിലെ ലോഹശാസ്ത്രം, ലോഹങ്ങൾ, അയിരുകൾ, ഓൾസ് ആൻഡ് മിനറൽസ് എന്ന് ഇംഗ്ലീഷിൽ പറയുന്നത്, അവയുടെ സംസ്കരണ പ്രക്രിയകൾ അതായത് മെറ്റലർജിക്കൽ ടെക്നോളജി എന്നിവയിലെല്ലാം ഈ രാഷ്ട്രത്തിലുണ്ടായിരുന്ന ശാസ്ത്ര സാങ്കേതിക വിദ്യകളെക്കുറിച്ചാണ് ഇന്നത്തെ ക്ലാസ്. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം, സ്റ്റേറ്റ് കമ്മിറ്റി ഫോർ സയൻസ് ടെക്നോളജി ആൻഡ് എൻവയോൺമെൻറ്, ഗവൺമെൻറ് ഓഫ് കേരള, കേരള ഗവൺമെൻറ്റിൻ്റെ ശാസ്ത്ര സാങ്കേതിക പരിസ്ഥിതി വകുപ്പിൻ്റെ സഹായ സഹകരണത്തോടുകൂടിയും അനുഗ്രഹത്തോടുകൂടിയും ആണ് നമ്മൾ ഇത്രയും ക്ലാസ്സുകൾ നടത്തിയത്, അവയുടെ കാസറ്റുകൾ പ്രകാശനം ചെയ്തതും. അതിൻ്റെ തുടർച്ചയാണ് ഇന്നത്തെ ക്ലാസ്. യഥാർത്ഥത്തിൽ ഭാരതത്തിൽ സഹസ്രാബ്ദങ്ങളായി നിലനിന്നിരുന്ന ലോഹ സംസ്കരണ പ്രക്രിയകൾ എത്രത്തോളം ശാസ്ത്ര സാങ്കേതിക വിദ്യകളുടെ അറിവ് അതിനകത്തുണ്ടായിരുന്നു എന്ന് മനസ്സിലാക്കുകയാണ് ഇന്നത്തെ ലക്ഷ്യം. യഥാർത്ഥത്തിൽ കഴിഞ്ഞ ഒരു 10-30 വർഷമായിട്ട് ഭാരതത്തിൽ നിലനിന്നിരുന്ന ലോഹതന്ത്രത്തിൻ്റെ, ലോഹശാസ്ത്രത്തിൻ്റെ, ലോഹ സംസ്കരണ വിദ്യകളുടെ കാലഘട്ടം നമുക്ക് കൃത്യമായിട്ട് നിർണയിക്കാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. അത് സാധിച്ചത് കാർബൺ ഡേറ്റിംഗ് എന്ന ടെക്നോളജി ഉപയോഗിച്ചിട്ടാണ്. അതായത് കാർബണിൻ്റെ 14 നമ്പർ വരുന്ന ഐസോടോപ്പുകളുടെ സഹായത്താൽ ഓരോ മൈൻസ് ഖനികളും ഏത് കാലഘട്ടത്തിൽ ഉപയോഗിച്ചിരുന്നു, ഏത് കാലഘട്ടത്തിലാണ് അവയിൽ നിന്ന് ധാതുക്കൾ എടുത്തിരുന്നത്, സംസ്കരണം ചെയ്തിരുന്നത് എന്നെല്ലാം മനസ്സിലാക്കാൻ നമുക്കിന്ന് ശുദ്ധ ശാസ്ത്രത്തിൻ്റെ സഹായത്താൽ ഉള്ള സാങ്കേതിക വിദ്യകൾ നിലനിൽക്കുന്നുണ്ട്. ഉദാഹരണത്തിന് കുറേ ഖനികളെക്കുറിച്ച് നമുക്ക് ആദ്യം നോക്കാം. 1300 BC നിലനിന്നിരുന്ന രാജപുര, ദാരിബ, ഉദയ്പൂർ എന്നീ ഖനികൾ രാജസ്ഥാനിലുള്ളവയാണ്. അതുപോലെ കർണാടകയിലുള്ള കോമരനഹള്ളി, താടനഹള്ളി, ഇത് രണ്ടും, ഇതിൽ സിങ്ക്, ലെഡ്, കോപ്പർ എന്നിവ രാജസ്ഥാനിലും ഇരുമ്പ്, കോപ്പർ തുടങ്ങിയവ കർണാടകയിൽ നിന്നും എക്സ്ട്രാക്ട് ചെയ്തിരുന്നു. എത്ര വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്? ഏതാണ്ട് BC 1300 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് എന്നർത്ഥം. അതുപോലെ തന്നെ കർണാടകയിലെ ഹട്ടി, രാമപുര ഗൂച്ച, ജാവർമാല അമ്പമാട്ട രാജസ്ഥാനിലുള്ളത്, അതുപോലെ പാണ്ഡുരജർ ദിബി ബംഗാളിലുള്ളത്, അലിം ഖർ പൂർ എന്ന് പറയുന്ന രാജസ്ഥാനിലുള്ളത്, വാരണാസി ഉത്തർപ്രദേശിലുള്ളത്, ഈ ഖനികളെല്ലാം ഏതാണ്ട് BC 500 1300 ഇടയ്ക്ക് അവയിൽ നിന്ന് അയിരുകൾ എടുത്ത് ലോഹ സംസ്കരണം നടത്തിയതിൻ്റെ ശാസ്ത്രീയ തെളിവുകൾ ഇന്ന് ലഭ്യമാണ്. അതിൽ നിന്ന് നമുക്ക് എന്താ മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുക? ഈ കാലഘട്ടത്തില് 3000 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ഭാരതത്തില് ലോഹ സംസ്കരണം വളരെ ശാസ്ത്രീയമായ രീതിയിൽ നിലനിന്നിരുന്നു. ആധുനിക ഫർണസുകൾ ഉപയോഗിച്ച് അത്രയും ലാർജ് സ്കെയിലിൽ, ഒരുപക്ഷെ വൻതോതിൽ അവർ ലോഹ സംസ്കരണം നടത്തിയിട്ടുണ്ടാവില്ല എങ്കിൽ പോലും ശാസ്ത്രീയമായിട്ട് ശുദ്ധ ലോഹം അവര് അവയുടെ അയിരുകളിൽ നിന്ന് ശേഖരിച്ചിരുന്നു എന്ന് മനസ്സിലാക്കാം. BC 330 ചാണക്യൻ എഴുതിയ അർത്ഥശാസ്ത്രത്തില് ഓരോ ലോഹത്തിൻ്റെയും വിവിധ അയിരുകളുടെ സ്വഭാവത്തെക്കുറിച്ച് ഇപ്രകാരം പറയുന്നുണ്ട്. പീതക സ്താമ്രപീതക ഭൂമി പ്രസ്തരധാതവോ, ചില അയിരുകൾ ഭൂമിയിൽ നിന്ന് എടുക്കുമ്പോൾ മഞ്ഞ നിറത്തിലുണ്ടാവും, ചിലതിനെ ചെമ്പ് മഞ്ഞ രണ്ടും കൂടി ചേർന്ന, ചെമ്പിന്റെ കളറും മഞ്ഞ നിറവും ചേർന്നിരിക്കുന്നത് മാതിരി ഉണ്ടാവും. ഭിന്ന, അത് പൊടിച്ചു കഴിഞ്ഞാൽ നീലരാജീമന്തോ, നീലരാജീ പുഷ്പത്തിന്റെ നിറം ഉള്ള അയിരുകളുണ്ട്. മുദ്ഗം, ചെറുപരിപ്പിന്റെ നിറമുള്ളതുണ്ട്, മാഷം അതായത് ഉഴുന്നുപരിപ്പിന്റെ നിറമുണ്ട്. കൃസരവർണ വാ ദധി, ചില ധാതുക്കള് തൈര് കട്ട തൈര് ഉടച്ചാൽ എങ്ങനെ ഇരിക്കും അതുമാതിരിയുണ്ട്. ദധി ബിന്ദു പിണ്ട ചിത്രാ ഹരിദ്രാ ഹരീതകി, ഹരിദ്ര എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ മഞ്ഞളിന്റെ, ഹരീതകി എന്ന് വെച്ചാൽ കടുക്കയുടെ നിറം, പത്മപത്രം താമരപ്പൂവിന്റെ ഇലയുടെ നിറമുള്ളതുണ്ട്, ശൈവാലയ കൃത് ചിലപ്പോ ശുദ്ധ കല്ലിന്റെ നിറമുള്ളതുണ്ട്, പ്ലീഹ ലിവറിന്റെ നിറമുള്ളതുണ്ട്, അനവധ്യവർണ വിവിധ വർണ്ണങ്ങളുള്ള അരികളുണ്ട്, ഭിന്ന ചുഞ്ച വാലുക ചിലപ്പോ പൊടിച്ചു കഴിഞ്ഞാല് തിളക്കം തോന്നുന്ന രീതിയിലുള്ളതുണ്ട്, ലേഖാബിന്ദു സ്വസ്തികവന്ത സഗുളിക അർച്ചിഷ്മന്ത സ്ഥാപ്യമാന, ചിലത് പൊട്ടിക്കാൻ പറ്റാത്ത ഹാർഡ് ഇരുമ്പിന്റെ കട്ടിയുള്ളതുണ്ട്, ചിലത് ചൂടാക്കുമ്പോൾ പുക വരുന്നത്. അതുപോലെ തന്നെ പല തരത്തിലുള്ള നിറം, തിളക്കം, കളറ്, സ്വഭാവം ഇവയുള്ള ഭൂമി പ്രസ്തര ധാതുവു, ഭൂമിയിൽ നിന്നെടുക്കുന്ന ധാതുക്കൾ ഇന്ന് നമുക്ക് ലഭ്യമാണ് എന്ന് 2300 years ago ചാണക്യൻ പറഞ്ഞത് എത്രത്തോളം സത്യമാണ് എന്നറിയണമെങ്കിൽ ഇത്രയും കളറുകൾ ഉള്ള വിവിധ ധാതുക്കളെ കുറിച്ച് ആധുനിക ശാസ്ത്രത്തിന് വ്യക്തമായിട്ട് അറിയാം എന്ന് മനസ്സിലാക്കുമ്പോൾ പുരാതന ഭാരതത്തിന്റെ വിവരണം എത്രത്തോളം സത്യസന്ധമായിരുന്നു, ശാസ്ത്രീയമായിരുന്നു എന്ന് മനസ്സിലാക്കാം. ഉദാഹരണമായിട്ട് ചെമ്പിന്റെ അയിരിനെ കുറിച്ച് നമുക്ക് നോക്കാം. അർത്ഥശാസ്ത്രത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് ഭാരിക സ്നിഗ്ധോ മൃദുശ്ച പ്രസ്തരധാതുർ ഭൂമിഭാഗോ വാ പിങ്കളോ ഹരിത പാടലോ ലോഹിതോ വാ താമ്രധാതു, താമ്രം ചെമ്പ്, ധാതു അയിര്. എങ്ങനെയെല്ലാം ഉണ്ട്? നല്ല കട്ടിയുള്ളത്, അല്പം പച്ച നിറം ചേർന്നത്, അതിലൊരു ഷെയ്ഡുള്ള മാതിരിയുള്ളതാണ് ഒരു തരത്തിലുള്ള ധാതുക്കൾ എന്ന് അർത്ഥശാസ്ത്രം എഴുതി ചാണക്യൻ പറയുന്നു. ഇത് ആധുനിക ശാസ്ത്രപ്രകാരം ചാൽക്കോ പൈറൈറ്റ് എന്ന ചെമ്പിന്റെ ധാതുവാണ്. അടുത്തത് നല്ല നീല നിറമുള്ള ചെമ്പിന്റെ ധാതു എന്ന് ചാണക്യൻ പറയുന്നു. അത് മാലക്കൈറ്റ് ഓറാണ്. നല്ല മഞ്ഞ നിറമുള്ള ധാതുക്കൾ ചെമ്പിനുണ്ട് എന്ന് പറയുന്നു. അതിന്റെ പേര് അസുറൈറ്റ് എന്നാണ്. പിന്നെ ഇളം ചുമപ്പ് നിറം അല്ലെങ്കിൽ കുറച്ചുകൂടി കട്ടിയുള്ള ചുമപ്പ് നിറം വരുന്നത് നെയ്റ്റീവ് കോപ്പർ എന്നറിയപ്പെടുന്നു. അതായത് ഈ നാല് തരത്തിലുള്ള ചെമ്പിന്റെ അയിര് ആധുനിക ശാസ്ത്രത്തിന് അറിയാമായിരുന്ന അതേ വിവരണത്തോടുകൂടി പുരാതന ഭാരതത്തിൽ നിലനിന്നിരുന്നു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാം. ലെഡിന്റെ അയിരിനെ കുറിച്ച് പറയുന്നത് നോക്കുക. കാകമേച്ചക കപോതരോചനാവർണ ശ്വേത രാജിനധോ വാ വിശ്ര സീസധാതു. എന്താ അതിന്റെ അർത്ഥം? കൗടില്യൻ പറഞ്ഞിരിക്കുന്നത് ചാരനിറത്തിലുള്ള അല്പം കറുപ്പ് കലർന്ന കാകമീചകം എന്നൊരു ധാതുണ്ട്, അത് ഗലീന ഓർ. അത് ലെഡിന്റെ ഒരു ഓറാണ് ഗലീന ഓർ. അതിന്റെ എക്സ്പ്ലനേഷൻ പെർഫെക്റ്റ്ലി കറക്റ്റ് ആണ്. മറ്റൊന്ന് മഞ്ഞ നിറത്തിലുള്ള മാടപ്രാവിന്റെ ബൈല് രസം, ബൈൽ ലിവറിൽ നിന്ന് വരുന്ന ബൈലിന്റെ രസത്തോട് ചേർന്ന നിറമുള്ള ലെഡിന്റെ മറ്റൊരു ഓറുണ്ട്. ആ ഓറിന്റെ പേര് ആധുനിക ശാസ്ത്രപ്രകാരം ഗോസം എന്ന് പറയും. ഇത് രണ്ടും ആധുനിക ശാസ്ത്രം അംഗീകരിക്കുന്നു. 2300 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഭാരതീയർക്ക് ഉണ്ടായിരുന്ന ലെഡിന്റെ ഓറിനെ കുറിച്ചുള്ള അറിവ് എത്ര ശാസ്ത്രീയമായിരുന്നു. ഇനി ടിന്നിന്റെ ഓറിനെ കുറിച്ച് നോക്കാം. ഊഷര കർഭുര പക്വലോഷ്ടവർണോ വാ ത്രപു ധാതു. ടിന്നിന്റെ ഓറ് ചാരനിറത്തിലുള്ള ഉപ്പിന്റെ ടേസ്റ്റുള്ള, അതല്ലെങ്കിൽ ബ്രൗൺ നിറത്തിലുള്ള, മണ്ണ് നല്ല രീതിയിൽ ചൂടാക്കിയാൽ ഏതാണ്ട് ഒരു ബ്രൗൺ നിറം വരും മണ്ണിന്, അതാണ് ടിന്നിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഓർ എന്ന് ചാണക്യൻ പറയുന്നു. അത് മോഡേൺ ശാസ്ത്രപ്രകാരം കാസറ്ററൈറ്റ് എന്ന ടിൻ ഓറാണ്. അപ്പോൾ ഓറുകളെ കുറിച്ച് ഭാരതീയർക്കുണ്ടായിരുന്ന അറിവ് വളരെ ശാസ്ത്രീയമായിരുന്നു. വ്യത്യസ്ത തരത്തിലുള്ള സിൽവർ ഓറുണ്ട്. ഏതാണ് സിൽവർ ഓറ്? നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം വെള്ളി. വെള്ളിയുടെ ഓറിന്റെ ഒരു വളരെ ഡീറ്റെയിൽഡ് ഡിസ്ക്രിപ്ഷൻ ആണ് ചാണക്യൻ തന്നിരിക്കുന്നത്. ശംഖ കർപ്പൂര സ്ഫടിക നവനീത കപോത ഭാരാവത விமலக மயூரக்ரீவாவர்ண. இது மாத்திரார்த்தம் எந்த? சங்கிண்ட் நிறத்தில் உள்ளது, கற்பூரத்தின் நிறத்தில் உள்ளது, அதுபோல ஸ்படிகத்தின் பிரிசத்தின் நிறத்தில் உள்ளது, நவநீதம் வெண்ணையுட நிறத்தில் உள்ளது, கபோதம் வெளுத்த மாடப்பிராவிட் நிறத்தில் உள்ளது. விமலக மயூரக்ரீவ சில பிரத்யேக தரத்தில் வரும்போது மயூரத்தில் இருக்கிற கிரௌனிண்ட் நிறத்தில் உள்ள வத்தியஸ்தாதுக்கள் சில்வரினுண்டு, வெள்ளிக்கு உண்டு. இரும்பிண்ட் அயிரிகளை குறித்து பாரதீயர்க்கு அறியாமல் எங்கேயா? சுரும்ப பாண்டுரோஹித சிந்துவார புஷ்பவர்ணோ வா தீக்ஷ்ணதாது காகாண்ட புஜபத்ரவர்ணோ வா வைகிருந்தக தாது. கிரீஸ் உள்ள மாதிரி ஒரு நல்ல ஹார்ட் கல்லிண்ட் ரூபத்தில் அல்பம் ரெட் சுமந்த நிறத்தில் உள்ளது, அது அல்ல நாரங்கையுட அடுத்து வரல ஓரஞ்சிண்ட் அடுத்து வர நிறமுள்ள ஆ தாதுக்கள், அது சிந்துதிராவ புஷ்பவர்ணம் என்பயும். அது இரும்பிண்ட் பிரதானப்பட்ட ஒரு ஓரான அயிரான. அது ஆதிகாஸ்திரப்பிரகாரம் ஹீமட்டைட் ஓர் என்பயும். அடுத்தது வைக்ரந்தக தாது மாக்னட்டைட் ஓரான. அது காக்கையுட முட்டையுட நிறமானதினது, அல்ல ஹிமாலயத்தில் உள்ள ஒரு பிரத்யேக மரம் உண்டு, பர்க் லீஃப் அது பரைய. பண்டவர் வேதமந்திரங்களும் மட்டு சாஸ்திர தத்துவங்களும் எல்லாம் எழுதான உபயோகிக்கிற ஒரு மரத்தின் இலையானது. ஆ இல உணக்கி கழிஞ்சால் ஏது நிறம் உண்டாயிருக்குமோ ஆ நிறத்தில் உள்ள இரும்பிண்ட் தாதுவினேயான வைக்ரந்தக தாது, மோடேன் இங்கிலீஷில் மாக்னட்டைட் ஓர் என்பயும். இப்பிரகாரம் விவித லோகங்களே ஓரிகளை குறித்து பாரதீயர்க்கு அறியாமாயிருந்து என்ன தெளிவு நமக்கு லபிக்கும். இது முன்பு தான் வைதிக காலம் முதல், வேதகாலம் முதல்க்கு தான் பாரதத்தில் லோகங்களே குறியுள்ள அறிவுண்டாயிருந்து வேதத்தின் ஒரு வரி உத்தரிச்சு கழிஞ்சால் நமக்கு மனசிலக்கன் சாதிக்கும். ஹிரண்யஞ்சமே அயஷ்சமே சீசம் சமே த்ரபுஷ்சமே ஸ்யாமம் சமே லோஹம் சமே. இது யஜுர்வேதத்திலே வரிய. ஈ யஜுர்வேத வரிகள் எழுதியிருக்கான் சாத்தியதையுள்ளது 3500 BCகளிலா, BCயிலான. ஹிரண்யம் என்றால் ஸ்வர்ணம், அயம் என்று பார்த்தால் இரும்பு, சீசம் என்று பார்த்தால் லெட், த்ரபு என்று பார்த்தால் டின், ஷியாமம் என்று பண்ணு கழிஞ்சால் சில்வர் அதுவா வெள்ளி, லோகம் என்று பார்த்தால் வேற ஏதோ லோகமாணு தோணும், ஒன்னில் செம்பாகாம் அது அல்ல இரும்பாகாம். இப்பிரகாரம் லோகத்தை குறித்து வளர வாய்ட்டு 5500 வர்ஷங்களுக்கு முன்பு எழுதி யஜுர்வேதத்தில் விவரிச்சிருக்கிறதி அர்த்தம் அன்று ஈ லோகத்தை நிஷ்கர்ஷணம் செய்யும், அயிர்களில் நின்று வேர்ச்செடுக்கானும், சுத்தலோகங்கள் ஏகதேசம் சுத்தமாக ரீதிலெங்கிலும் உண்டாகுவான் பாரதீயர்க்கு அறியாமாயிருந்து என்னர்த்தம். அப்போ இது நம்ம எந்த மனசிலக்கேண்டது, அனவதி காலங்களுக்கு முன்பு தான் பாரதத்தில் சாஸ்திர சாங்கேதிக வித்தியகள் உபயோகிச்சு லோக நிஷ்கர்ஷணம் நடத்தி இருந்து என்னர்த்தம். பிரத்யேக தரத்திலுள்ள ஃபர்னஸ்கள் உபயோகிச்சிட்டான ஈ லோக நிஷ்கர்ஷணம் நடத்துக என்னது நீங்க எல்லாருக்கும் அறியாவதான. பண்டு பாரதத்தில் உபயோகிச்சிருந்த ஃபர்னஸ்களுக்கு, சூளகளுக்கு பிரத்யேக பேருகள் உண்டாயிரம். மகாகஜபுடம், கஜபுடம், வராஹபுகுடம், குக்குடபுடம், கபோதபுடம், இவையெல்லாத்தினும் வத்தியஸ்தமாய அளவுகளும் உண்டு, வக்தமாய அளவுகள் வத்தியஸ்தமாய அளவுகளும் உண்டு. அதாவது மகாகஜபுடம் என்பால் ஒரு ஃபர்னஸான, ஆ ஃபர்னஸில் 36 இஞ்ச் நீளவும் உயரவும் வீதியும் உண்டாயிருக்கும். அதினகத்து இத்தையும் எண்ணம் சாணகவரளியும் செரட்டையும் கரியும் மரத்தின் கரியும் சேர்த்துட்டான சூடுண்டாக்க. இதுபோல கஜபுடம் என்பால் 22.5 இஞ்ச் நீளம் வீதி உயரம். அப்ப எங்கனையா இது இஞ்சாய்ட்டு பண்டவர் பண்ணிருக்கிறது? பண்டவர் இஞ்சாய்ட்டு பண்ணிட்டு அதுல பண்டத்தை மெஷர்மெண்டில் பண்ணிட்டு அங்குலம் என் மெஷர்மெண்டிலா பண்ணிருக்கிறது. ஒரு அங்குலம் என்ன எத்தையா? ஏதாண்டு 1.6 சென்டிமீட்டர். அது எங்கேயா நமக்கு மனசிலக்கன் சாதிக்க? ஒரு அங்குலம் 1.6 சென்டிமீட்டர் ஆனது ஒரு வியுட விரலிண்ட் சராசரி டயமீட்டரான ஒரு அங்குலம் என்பயது. அதாவது 1.6 சென்டிமீட்டர் ஆனது. அப்போ ஒரு அங்குலம் என்ன அளவில் ഇഞ്ചിയിലേക്ക് ഡോക്ടർ ബിശ്വാസ് എന്ന ബനാറസ് ഹിന്ദു യൂണിവേഴ്സിറ്റിയിലെ അതിപ്രഗത്ഭനായ ലോഹതന്ത്ര ശാസ്ത്രജ്ഞൻ കണ്ടുപിടിച്ച് കണക്കുകൂട്ടിയിട്ടാണ് ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞ ഫർണസുകളുടെ ചൂളകളുടെ അളവ് അദ്ദേഹം എടുത്തിരിക്കുന്നത്. യഥാർത്ഥത്തില് ഈ ചൂളകളില് ഈ ലോഹത്തിന്റെ അരികളിട്ട് അതിൽ കരിയുമിട്ട് ആവശ്യമുള്ള മറ്റു വസ്തുക്കളുമിട്ട് ചൂടാക്കി ലോഹത്തെ വേർതിരിക്കുന്ന വിദ്യയ്ക്ക് ഇന്ന് മെറ്റലർജിക്കൽ പ്രോസസ് എന്ന് പറയുന്നു. പണ്ടതിന് കുപീപക വിദ്യ എന്നാ പറയാ. കുപീപക വിദ്യ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് മെറ്റലർജിക്കൽ പ്രോസസ്. ഇപ്രകാരം ചൂളയിൽ നിന്ന് സംസ്കരിച്ചെടുക്കുന്ന ലോഹങ്ങള് വളരെയധികം ശുദ്ധമായിരിക്കും. ആ ശുദ്ധ ലോഹത്തിന് ക്വാളിഫിക്കേഷൻ കുറഞ്ഞിട്ടുണ്ട്. നല്ല ലോഹം ശുദ്ധ ലോഹമായിട്ട് ചൂളയിൽ നിന്ന് പുറത്തു വരുമ്പോൾ ഈ ക്വാളിഫിക്കേഷൻ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ആ ലോഹ സംസ്കരണ വിദ്യ നല്ലതാണ് എന്ന് അംഗീകരിച്ചിരുന്നുള്ളൂ. ആ ലോഹവും അപദ്രവ്യങ്ങൾ ഇല്ലാത്തതാണ്, ശുദ്ധമാണ് എന്ന് അംഗീകരിക്കണമെങ്കിൽ വിസ്പുലിംഗ ന ച ബുദ്ബുദാശ്ച യഥാ ന രേഖ പടലം ന ശബ്ദ മൂഷാഗതം രത്നസമം സ്ഥിരശ്ച തഥാ വിശുദ്ധം പ്രവദന്തി ലോഹം. എന്താ ഇതർത്ഥം? മൂഷാഗതം രത്നസമം. മൂഷ എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാല് ഫർണസ്, ചൂളയിൽ നിന്ന് പുറത്തേക്ക് വരുന്ന രത്നസമം തിളക്കമാർന്ന ആ ലോഹം വിശുദ്ധം പ്രവദന്തി ലോഹം, ശുദ്ധമായ ലോഹത്തിന് ന വിസ്പുലിംഗാഹ, അതിനകത്ത് സ്പാർക്ക് ഉണ്ടാകരുത്, കനല് മാതിരിയുള്ള തിളക്കം ഉണ്ടാകരുത്. എയറോ നൈട്രജനോ പുറത്തേക്ക് വരുന്ന തിളയ്ക്കുന്ന ബുദ്ബുദ ശബ്ദം ഉണ്ടാകരുത്. അതിൽ നിന്ന് വിണ്ടുകീറി വരുന്ന മാതിരി പടല ഉണ്ടാകരുത്. അതിനകത്ത് രേഖ ഉണ്ടാകരുത്. നിശബ്ദമായിരിക്കണം. പുകയും അതിൽ നിന്ന് വരരുത്. അതിന്റെ അർത്ഥം പരിപൂർണമായും ശുദ്ധമായ ലോഹം ഈ ഗുണനിലവാരങ്ങൾ ഉള്ളതായിരിക്കണം. അപ്പൊ ലോഹത്തിന്റെ ഗുണനിലവാരത്തെക്കുറിച്ച് പുരാതന ഭാരതീയർക്ക് വ്യക്തമായ അറിവുണ്ടായിരുന്നു. അപ്പൊ ഇത്രയും പറഞ്ഞത് സംസ്കൃത വരികളാണ്. ഇനി ഇപ്രകാരം ലോഹങ്ങൾ ഭാരതീയർ നിർമ്മിച്ചിരുന്നോ എന്നറിയണ്ടേ? മോഹൻജോദാരോയിലും ഹാരപ്പായിലും ലോഥലിലും തക്ഷശിലയിലുമെല്ലാം എക്സ്കവേറ്റ് ചെയ്തപ്പോൾ, പുരാവസ്തു ഗവേഷകർ പഠനം നടത്തിയപ്പോൾ അവർക്ക് ലഭിച്ചിരുന്ന ലോഹത്തിന്റെ പരിശുദ്ധി എത്രയാണെന്ന് നോക്കാം. ഉദാഹരണമായിട്ട് നളന്ദ, പാടലിപുത്രത്തിന്റെ അടുത്ത്, പാട്നയുടെ അടുത്തുള്ള നളന്ദയിൽ നിന്ന് ലഭിച്ചിരിക്കുന്ന ചെമ്പ് 98% ശുദ്ധമായിരുന്നു. മോഹൻജോദാരോവിൽ നിന്ന് BC 2000 ഉണ്ടാക്കിയ ചെമ്പിന്റെ പരിശുദ്ധി 97.1 ആയിരുന്നു. അത്രഞ്ചിഖേര എന്ന് പറയുന്ന ഉത്തർപ്രദേശിലും അതുപോലെ തന്നെ ചിലപ്പോൾ കർണാടകയിലുമാണെന്ന് പറയുന്നത്, കർണാടകയിലുള്ള ഈ സ്ഥലത്തെ ചെമ്പിന്റെ പരിശുദ്ധി 97.3 ആയിരുന്നു. മോഹൻജോദാരോവിൽ നിന്ന് ലഭിച്ച സിൽവറിന്റെ, വെള്ളിയുടെ പരിശുദ്ധി 95% മോഹൻജോദാരോവിൽ നിന്ന് തന്നെ ലഭിച്ച ലെഡിന്റെ പരിശുദ്ധി 99.7% ഹാരപ്പായിൽ നിന്ന് ലഭിച്ച കോപ്പർ ചെമ്പ് 99% പരിശുദ്ധമായിരുന്നു. തക്ഷശിലയിൽ നിന്ന് ലഭിച്ച നിക്കല് ഏതാണ്ട് 21% നിക്കൽ ലോഹവും 80% ചെമ്പും ചേർന്നതായിരുന്നു. ലോഥലിൽ നിന്ന് ലഭിച്ച ലെഡാകട്ടെ 99.5% ശുദ്ധം. ഹാരപ്പായിൽ നിന്ന് ലഭിച്ച മറ്റൊരു കോപ്പറിന്റെ ചെമ്പിന്റെ കഷ്ണം 99% പരിശുദ്ധമായിരുന്നു. എന്തിനാ ഈ നമ്പർ ഇവിടെ പറഞ്ഞത്? ഭാരതീയർക്ക് ലോഹ സംസ്കരണ വിദ്യ അറിയാമായിരുന്നു എന്ന് സംസ്കൃത വരികൾ മാത്രം ഉദ്ധരിച്ച് പറഞ്ഞാൽ ശരിയാവില്ല. അതേ സമയത്ത് പണ്ട് നിർമ്മിച്ചിരുന്ന സംസ്കരിച്ചിരുന്ന ലോഹങ്ങളും അവയുടെ ലോഹസങ്കരങ്ങളും ഇന്ന് ഒരു ലാബറട്ടറിയിൽ പരിശോധിക്കാൻ സംവിധാനങ്ങളുണ്ട്. ആ പരിശോധനയുടെ ക്രമത്തിൽ അന്ന് ലഭിച്ച, അന്നുണ്ടാക്കിയിരുന്ന ആ ലോഹങ്ങളുടെ പരിശുദ്ധി എത്രയാണെന്ന് ഗണിച്ചെടുക്കാൻ അനാലിസിസിന്റെ സഹായത്താൽ, കെമിസ്ട്രിയുടെ സഹായത്താൽ നമുക്ക് സാധിക്കും. അപ്രകാരം സാധിച്ചതിന്റെ റിസൾട്ടാണ് ഞാൻ അല്പം മുമ്പ് പറഞ്ഞത്. ഇതിൽ നിന്ന് തെളിയുന്നത് BC 1500, 2000, 2500 ലോഥൽ എന്ന് പറഞ്ഞാൽ BC 2250 2500 അപ്പൊ 4500 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് പോലും 98 தொண்ணூற்றி ஒன்பதும் சதமானம் பரிசுத்தியுள்ள லோகம் உண்டாக்குவான் பாரதீயர்க்கு சாத்தியமாயிருந்து என்று மாத்திரல்ல, லோதலில் நின்று கிலோ கணக்கின் ஈ லோகங்கள் லெட்டும் செம்பும் ஸ்வர்ணவும் சில்வர் வெள்ளியும் இரும்பும் இவட நின்று விதங்களிலேக்கு பாபிலோனியிலேக்கும் மெசொப்பொட்டேமியிலேக்கும் ஈஜிப்திலேக்கும் பஹ்ரைனிலேக்கும் மஸ்கட்டிலேக்கும் அன்னத்தேசங்களான அப்படக்கெல்லாம் கயற்றுமதி செய்ததி தெளிவும் இன்று லியமான. அப்போ பாரதத்தில் லோகசம்ஸ்கரணம் நடத்தி ஆ லோகங்கள் உபயோகிச்சு ஆயுதங்களும் உபகரணங்களும் உண்டாக்கி இருந்து மாத்திரல்ல, ஈ லோகங்கள வலிய வலிய லோக கட்டிகள் விதத்தேக்கு கயற்றி அயக்கையும் செய்யிருந்த. இரும்பு என்ன லோகம் ஆதமாய் சம்ஸ்கரிச்செடுத்தது பாரதீயர் என்ன, மெசோப்பொட்டேமியக்காரும் ஈஜிப்தாரும் ஆப்கானிஸ்தான்காரும் ஏதாண்டு 2000 BC வரை இரும்பு சம்ஸ்கரிச்செடுக்க பல வித்தியகளும் படிச்சிருந்து உபயோகிச்சு லோகம் வேர்த்திக்க சாத்தியமானோ எது, பட்சே அவர் அது சாதிச்சிட்டு. பாரதத்தில் ஏதாண்டு 2000 BC 1500 BC இடக்கு தான் பரிசுத்தமாக இரும்பு வேர்த்திச்சி. ஒரு பட்சே நீங்கறியம் மகானாய அலெக்சாண்டர் பாரதத்தில் வந்து திச்சு போகும்போது புருஷன் என்ன பேஷ்வாரின் ஸ்தாபகன் புரு என்பயும் ஆ ராஜாவிட் கையில் நின்று ஏதாண்டு 30 பவுண்டு வுட்ஸ் ஸ்டீல் என்ன பாரதத்திலே இரும்பும் கொண்டாணம் திச்சு போயது. அது பாரதீய இரும்பு லோகசாஸ்திரத்த உஜ்ஜலமான குவாலிட்டி தெளிக்க குணநிலவாரம் தெளிக்க ஒரு எக்ஸாம்பிளான. அதே சமயத்து ஞான் அல்பம் முன்பு பண்ணது போல யஜுர்வேதத்தில் 3500 தான் அயஸ் என்ன வாக்கும் லோகம் என்ன வாக்கும் உபயோகிச்சிட்டு. அயம் என்ன கழிஞ்சால் யாதொரு சம்சயம் இல்ல இரும்பான, லோகம் என்னாலும் இரும்பு தண்ணியான, ரெண்டு தரத்திலுள்ள இரும்பாகாம். அப்போ யஜுர்வேத காலகட்டத்தில் தான் இரும்பு சம்ஸ்கரண வித்ய பாரதத்தில் நிலநிந்திருந்து எம் வரி மனசிலக்காம். கார்பன் டேட்டிங் டெக்னிக்குகளில் மனசிலக்க சாதிக்கிறது BC 2000 பாரதீயர்க்கு இரும்பு உண்டாக அறியாயிருந்து எது தண்ணியான. 3 தரத்திலுள்ள இரும்பு உள்ளதாய்ட்டு ரசரத்ன சமுச்சயம் என்ன சம்ஸ்கிருத கிரந்தம் விவரிக்கணும். முண்டம் தீக்ஷ்ணம் ச காந்தம் ச த்ரிப்ரகாரம் அய ஸ்மிருதம், அய இரும்பு ஸ்மிருதம் ஓர்மிக்க. ஏதான 3 தரத்திலுள்ள இரும்புண்டு என்ன ஓர்மிக்கணும். ஏதெல்லாம் முண்டம் என்னது, தீக்ஷ்ணம் என்னது, காந்தம் என்னது, 3 தரத்திலுள்ள இரும்பான நிலவிலுள்ளது. காந்தலோகம் என்பயது சோஃப்ட் அயர்னான, தீக்ஷ்ணலோகம் என்பயது கார்பன் ஸ்டீலான, அதுபோல முண்டலோகம் என்பயது காஸ்ட் அயர்ன் என்பயண விபாத்தில் பெடும். அப்போ பச்சிரும்பு உருக்கு தொடங்கிய சோஃப்ட் இரும்பு தொடங்கிய விவித ஆதுனிக இரும்பிண்ட் க்ளாசிஃபிக்கேஷன் பாரதத்தில் வளர வாய ரீதி அறியாயிருந்து, அது அவர் உண்டாக்கி உபயோகிக்கையும் செய்திருந்த. இப்போ முண்டம் என்பயண ஒரு விபாத்தில் இரும்புண்டு, தீக்ஷ்ணம் என்ன விபாத்தில் இரும்புண்டு, காந்திக என்ன விபாத்தில் இரும்பு 3 தரத்திலுள்ளது உண்டு. பிராமகம் சும்பகம் செய்வ கர்ஷகம் திராவகம் ததா ஏவம் சதுர்விதம் காந்தம் ரோமகாந்தம் ச பஞ்சமம். காந்தலோகம் என்பயண சோஃப்ட் அயர்ன் 5 டைப்பு உண்டா, பிராமகம் சும்பகம் கர்ஷகம் திராவகம் ரோமகம், 5 தரத்திலுள்ள சோஃப்ட் அயர்ன் ஆன பாரதீயர்க்கு அறியாயிருந்தது. அதுபோல ஷட்விதம் தீக்ஷ்ணமுச்சியதே, தீக்ஷ்ணலோகம் என்ன இரும்பு அதுவா கார்பன் ஸ்டீல் 6 தரத்திலுண்டு, கரம் கரலோகம் உதாஹிருதம் என்று தொடங்கிய வரிலூட 6 விதத்திலுள்ள தீக்ஷ்ணலோகத்தை குறித்து கார்பன் ஸ்டீலினே குறித்து பரையுண்டு. ஈ 6 விதத்திலுள்ளது கரம் ஹிருண்ணலம் த்ரிவிருத்தம் வஜ்ரம் காலம் சசாரம், இத்தையுமான 6 விதத்திலுள்ள கார்பன் ஸ்டீல் பாரதீயர்க்கு அறியாயிருந்தது. ஈ கார்பன் ஸ்டீல் என்பயோ கார்பனிண்ட் அளவு ஆ இரும்பில் பிரத்யேக ரீதி உண்டாயிருக்கும், வத்தியஸ்த பிரப்போர்ஷனில் உண்டாயிருக்கும். கார்பனிண்ட் அளவு வத்தியாசப்படுத்துகையாணில் ഇരുമ്പിന്റെ ക്വാളിറ്റി വളരെ കാര്യമായി വ്യത്യാസം വരുമെന്ന് എല്ലാവർക്കും അറിയാം. അപ്പൊ വ്യത്യസ്ത അളവിൽ കാർബൺ ചേർത്ത് വിവിധ തരത്തിലുള്ള ഇരുമ്പ് ഉണ്ടാക്കാൻ ഭാരതീയർക്ക് അറിയാമായിരുന്നു. വിവിധ തരത്തിലുള്ള കാർബൺ സ്റ്റീൽ ഉണ്ടാക്കാൻ ഭാരതീയർക്ക് അറിയാമായിരുന്നു. ഇനി കാസ്റ്റ് അയൺ എത്ര വിധമുണ്ട്? മൃദു, കുണ്ഠം, കഠാരം ച ത്രിവിധം ഉണ്ട് മുച്ചതി. മൂന്ന് തരത്തിലുള്ള കാസ്റ്റ് അയൺ ആണ് ഉണ്ടായിരുന്നത്. മൃദു, കുണ്ഠം, കഠാരം, മൂന്ന് തരത്തിലുള്ള കാസ്റ്റ് അയണിനെ കുറിച്ചും രസരത്ന സമുച്ചയം എന്ന പുസ്തകം വിവരിക്കുന്നുണ്ട്. ഇവയുടെ എല്ലാത്തിന്റെയും ഉപയോഗവും വിവരിക്കുന്നുണ്ട്. സർജിക്കൽ ഇൻസ്ട്രുമെന്റ് ഉൾപ്പെടെയുള്ള ഉപകരണങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ ഏതെല്ലാമാണ് ലോഹം ആവശ്യമെന്ന് ഭാരതീയർക്ക് കൃത്യമായിട്ട് അറിയാമായിരുന്നു. ലെഡ് എന്ന ലോഹത്തിന്റെ ക്വാളിഫിക്കേഷൻസ്, ഗുണങ്ങൾ എങ്ങനെയാ വിവരിച്ചിരിക്കുന്നത്? രസരത്ന സമുച്ചയം എന്ന അതേ പുസ്തകത്തില് ലെഡിന്റെ ഡെഫിനിഷൻ തരുന്നത് ഇപ്രകാരമാണ്: ദ്രുതദ്രാവം, മഹാഭാരം, ചേതേ കൃഷ്ണസമുജ്വലം, പൂതിഗന്ധം, ബഹിക്കൃഷ്ണം, ശുദ്ധം, സീസം, അത അന്യത. ദ്രുതദ്രാവം, എളുപ്പത്തിൽ മെൽറ്റ് ചെയ്യുന്നത്, ദ്രാവകമാകുന്നത്. മഹാഭാരം, വളരെ ഡെൻസിറ്റി കൂടിയത്. ചേതേ കൃഷ്ണസമുജ്വലം, മുറിച്ചാൽ മുറിച്ച ഭാഗത്ത് കറുത്ത തിളക്കമുള്ളത്. പൂതിഗന്ധം, ബേൺഡ് സ്മെല്, കരിഞ്ഞ വാസന വരുന്നത്. ബഹിക്കൃഷ്ണം, പുറത്ത് കറുത്ത നിളമുള്ളത്. ഏത് ലോഹമാണോ അതാണ് ശുദ്ധം, സീസം, പ്യുവർ ലെഡ് എന്ന് പറയുന്നത്. ആ സ്വഭാവം പ്യുവർ ലെഡിന് മാത്രമേ ഉള്ളൂ എന്നാണ് രസരത്ന സമുച്ചയം എന്ന പുസ്തകം എഴുതിയ വ്യക്തി പറയുന്നത്. സിങ്ക് എന്ന മെറ്റല് എപ്രകാരമാണ് എക്സ്ട്രാക്ട് ചെയ്യുന്നത് എന്ന് ഭാരതീയർക്ക് അറിയാമായിരുന്നു. യഥാർത്ഥത്തില് 1750 വരെ ലോകത്തിൽ ഒരാൾക്കും സിങ്ക് എന്ന മെറ്റൽ എങ്ങനെയാ എക്സ്ട്രാക്ട് ചെയ്യാന്ന് അറിഞ്ഞുകൂടായിരുന്നു. ഇവിടെ നിന്ന് വന്ന് പലരും പഠിച്ചതിന് ശേഷമാണ് സിങ്ക് മെറ്റലർജി യൂറോപ്യന്മാര് പഠിച്ചത്. അത് വളരെ വ്യക്തമായ രീതിയിൽ സിങ്കിന്റെ മെറ്റലർജി ഇവിടെ വിവരിക്കുന്നുണ്ട്. വൃന്ദാക ആകാരമൂഷായാം നാളം ദ്വാദശകാങ്കുലം, ഒരു ഫർണസിന്റെ പേരാണ്. വൃന്ദാകം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് വഴുതനങ്ങ, വഴുതനങ്ങയുടെ ആകൃതിയിലുള്ള ഒരു ഫർണസില് നാളം ദ്വാദശാങ്കുലം, ഒരു വലിയ ട്യൂബ്, 12 അങ്കുലം നീളമുള്ള ട്യൂബ് ഫിക്സ് ചെയ്ത് ദത്തൂര പുഷ്പവച്ച ഊർധ്വം, ദത്തൂര സ്ട്രാമോണിയം, അതിനെന്താ പറയാ സ്ട്രാമോണിയത്തിന്? ഉമ്മത്തിന്റെ കായ, ഉമ്മത്തിന്റെ കായയുടെ പൂവുണ്ട്, കോളാമ്പി മാതിരി ഇരിക്കും. ആ കോളാമ്പി മാതിരിയുള്ള ഒരു ഫണല് വെച്ചിട്ട് ശിലാ അഷ്ടപുഷ്പവത് അഷ്ടാങ്കുലം ച സച്ചിദ്രം സമ്യക്. ആ ഫണല് മാതിരിയുള്ള പുഷ്പത്തിന്റെ ഒരു വശത്ത് ഒരു ഹോൾ ഉണ്ടാക്കിയിട്ട് വൃന്ദാക മൂഷികോ അനയാ ഗർഭരാധീനാം മൃദുനാം സത്വമാഹരേ. സിങ്കിന്റെ അയിര് അതിനകത്തിട്ടിട്ട് നല്ലവണ്ണം ചൂടാക്കിയാൽ അതിൽ നിന്ന് വേപ്പേഴ്സ് വരും, സിങ്കിന്റെ വേപ്പർ വരും. സിങ്ക് വളരെ പെട്ടെന്ന് വേപ്പറൈസ് ചെയ്യുന്നതാണ്, ആവിയായിട്ട് മാറുന്നതാണെന്ന് നിങ്ങൾക്കറിയാം. അപ്പോൾ വഴുതനങ്ങയുടെ ആകൃതിയിലുള്ള ഫർണസിനകത്ത്, ക്രൂസിബിളിനകത്ത് സിങ്കിന്റെ അയിരിട്ടിട്ട് ചൂടാക്കുമ്പോൾ സിങ്ക് എന്ന മെറ്റല് വേപ്പർ രൂപത്തില് പുറത്തേക്ക് വന്ന് അതിനെ 12 അങ്കുലം നീളമുള്ള ഒരു കണ്ടൻസർ കൊണ്ട് തണുപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് എന്താ കിട്ടുക? സത്വം. സത്വം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അയിരിന്റെ സത്ത്, അയിരിന്റെ സത്ത് ഇവിടെ സിങ്ക് ആണ്. സിങ്ക് എന്ന മെറ്റൽ നമുക്ക് ലഭിക്കും. ഏതാണ്ട് BC 2000 മുതൽക്ക് തന്നെ രാജസ്ഥാനിലെ ഖനികളിൽ നിന്ന് ധാരാളം സിങ്ക് എക്സ്ട്രാക്ട് ചെയ്തതിന് തെളിവുണ്ട്. ഇന്നും ഹിന്ദുസ്ഥാൻ സിങ്ക് ലിമിറ്റഡ് എന്ന് പറയുന്ന അതിമഹത്തായ സർക്കാർ സ്ഥാപനത്തിന്റെ കേന്ദ്ര സ്ഥലം രാജസ്ഥാൻ തന്നെയാണ്. രാജസ്ഥാനിൽ നിന്നാണ് സിങ്ക് എക്സ്ട്രാക്ട് ചെയ്യുന്നത്. ഭാരതീയർക്ക് സിങ്ക് എക്സ്ട്രാക്ട് ചെയ്യാനുള്ള ടെക്നോളജി, സാങ്കേതിക വിദ്യ കഴിഞ്ഞ 3000 വർഷമായിട്ട് വ്യക്തമായിട്ട് അറിയാമായിരുന്നു എന്നുള്ളതിന് കാർബൺ ഡേറ്റിംഗിലൂടെ തെളിവ് ഹാജരാക്കാൻ സാധിക്കും. രാജസ്ഥാനിലെ പല സിങ്ക് മൈനുകളും പൂർണമായിട്ട് പ്രവർത്തനക്ഷമമായിരുന്നത് 1260 BC, 1130 BC, 1050 BC കാലങ്ങളിലാണ്. അതായത് 3000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് സിങ്ക് മെറ്റലർജി രാജസ്ഥാനിൽ വൻതോതിൽ നടന്നിരുന്നു എന്ന് അർത്ഥം. ஈ 3000 வர்ஷங்களுக்கு முன்பு பாரதத்தில் சிங்க் மெட்டலர்ஜி நடந்திருந்து அதினே குறித்து படிக்க பலரும் விதத்து நின்று வந்திருந்து 1730 ஒரு வில்லியன் சாம்பியன் என்ன ஒரு வக்தி இங்கிலண்டில் இங்கிலண்டிலே பிரிஸ்டல் என் ஸ்தலத்து நின்று வந்து இது முழுவதும் படிக்கையும் பலருடையும் சகாயத்தால் அது குறே ஜிங்கிண்ட் அயிரிகள் இவட் கொண்டு போகையும் அப்படி வச்சு டிஸ்டில் செய்து அது அது கண்டுபிடிச்ச சாங்கேதிக வித்தியாணு பண்ணு பேட்டன்டினு வண்டி அபேட்சிக்கையும் செய்து அங்கேயான பாரதத்தில் சிங்கிண்ட் லோகசம்ஸ்கரண வித்திய இங்கிலண்டிலேக்கு ஆதமாய் போயது. அது கோப்பி அடிச்சதான பாரதீய சாங்கேதிக வித்திய என்ன யாதொரு சம்சயவும் இல்ல. அது எல்லா ஸ்தலத்தும் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்துதையுமான. இங்கிலண்டுகார் சிங்க் மெட்டலர்ஜி கண்டுபிடிச்சிட்டு கஷ்டிச்சு 350 வர்ஷமே ஆயுள்ளு. பாரதீயர்க்கு 3000 வர்ஷங்களுக்கு முன்பு தான் ஆ சிங்கிண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரோசஸ் வக்தமாய்ட்டு அறியாயிருந்து என்ன கார்பன் டேட்டிங் டெக்னிக்கிண்ட் சகாயத்தால் தான் நமக்கு தெளிவுகள் நிரத்தான் சாதிக்கிறதான நேரத்தை சூச்சிப்பிச்சு. சாபர்மால என்ன ஸ்தலத்து ராஜஸ்தானில் தண்ணியான வலிய ரெண்டு ஃபர்னஸ்கள் உண்டாயும். ஆ ரெண்டு ஃபர்னஸினகத்து 36 ரிட்டோர்ட்டுகள் வீதம் வச்சிட்டு ஜிங்க் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் செய்திருந்தது. ஏதாண்டு 500-600 BC-களிலான ஈ ஃபர்னஸ் உபயோகிச்சிருந்தது என் மனசிலக்காம். ஆதுனிக சாஸ்திரப்பிரகாரம் பெல்ஜியன் ப்ரோசஸ் தொடங்கிய ப்ரோசஸ்கள் எல்லாம் சிங்க் எக்ஸ்ட்ராக்ஷன் உபயோகிக்காது. அவை எல்லாம் தான் பாரதத்தில் நிலநிந்திருந்த சாங்கேதிக வித்தியுடைய நவீகரிச்ச பதிப்பான. அதாவது நவீகரிச்ச எதுபோல் சிங்க் மெட்டலர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் நடத்தினது அயிரிகள் சூடாக்கி சிங்கிண்ட் வெய்ப்பர் நீராவி மாதிரி வாதகம் சிங்கிண்ட் வெய்ப்பராய்ட்டு வரும். அது கண்டென்ஸ் செய்துட்டான சிங்க் மெட்டல் வேர்ந்திருக்கிறது. ஆதுனிக சாஸ்திரத்தின் சாங்கேதிக வித்தியும் அப்பிரகாரம் தண்ணியான சிங்கினை வேர்ந்திருக்கிறது. 99.7% வரை சுத்தமுள்ள லெட் லோதலிலும் மோகன்ஜோதாரோயிலும் உற்பத்திப்பிச்சிருந்ததாய்ட்டு ஞான் பரையண்டாயிருந்து. ஆதுனிக சாஸ்திரத்தில் உபயோகிக்கிற பெட்ஸ் ப்ரோசஸ் ஆன பெட் BETT அப்போஸ்ட்ரோஃபி S பெட்ஸ் ப்ரோசஸில் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் உபயோகிச்சால் போலும் இத்தையும் சுத்தமாக லெட் உண்டாகன் சாத்தியல்ல. பாரதீயர் லெட்டிண்ட் ஓர் சம்ஸ்கரிச்செடுத்து அதில் கால்சியத்தின் பகரம் மிருகங்களுடைய உணங்கிய எல்லுகள் சேர்ந்து கால்சியம் சப்ஸ்டிட்யூட் ஆக்கி லெட்டிலுள்ள மட்டு அபதிரவியங்களை ஈ கால்சியவாய் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டும் தொடங்கியவையாக்கி மாற்றி சுத்தமாக லெட்டினே சம்ஸ்கரிச்செடுக்க பதிவு பாரதத்தில் உண்டாயிரம். அதுகொண்டு நாகோ நாகாஸ்தி சூர்ணதான் நாகம் வச்சுக்கிஞ்சால் லெட். ஆ லெட்டினே சுத்தீகரிக்க ஆனையுடைய அஸ்தி உபயோகிச்சிருந்து. லார்ஜ் ஸ்கெயிலில் கால்சியம் ஆவசியமான. ஆ அஸ்தி ஃபோஸ்ஃபரஸ் உண்டாயிருந்தும். அப்போ கால்சியம் ஃபோஸ்ஃபேட் என் அஸ்தி உபயோகிச்சு அபதிரவியங்களை கால்சியத்தின் கோம்பௌண்டாக்கி மாற்றி ஸ்லாகாக்கி மாற்றிட்டு மாற்றி. പിന്നെ ഈ അസ്ഥിയിലുള്ള ഫോസ്ഫറസ് ഫോസ്ഫോറിക് ആസിഡായി മാറ്റിയിട്ട് മറ്റ് അപദ്രവ്യങ്ങളെ ഇംപ്യൂരിറ്റീസിനെ ഫോസ്ഫേറ്റ് ആക്കി മാറ്റി അതിൽ നിന്ന് പൂർണ്ണമായിട്ടുള്ള ലെഡിനെ വേർതിരിച്ചെടുക്കാൻ സഹായിച്ചിരുന്നു. ഇങ്ങനെ എവിടെ നോക്കിയാലും നമുക്ക് ലെഡിന്റെ പ്യുവർ സാമ്പിൾ ലഭിക്കാൻ ഒരു വിഷമവും ഇല്ല. ആധുനിക ശാസ്ത്രം അഭിമുഖീകരിക്കുന്ന ഒരു സാങ്കേതിക പ്രശ്നവും പുരാതന ഭാരതത്തിൽ ലെഡ് എക്സ്ട്രാക്ട് ചെയ്യാൻ ഉണ്ടായിരുന്നില്ല എന്നുള്ളത് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കുന്നത് ഏതാണ്ട് 100% സംശുദ്ധിയുള്ള ലെഡ് പല പുരാവസ്തു ഗവേഷക സൈറ്റുകളിൽ നിന്നും നമുക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ലെഡിന്റെ മെറ്റലർജി ഭാരതീയർക്ക് വളരെ ഹൃദിസ്ഥമായിരുന്നു, എളുപ്പത്തിൽ അറിയാമായിരുന്നു, അതിന് പൂർണ്ണത പ്രാപിച്ചും ഇരുന്നു. മോഹൻജോദാരോവിൽ നിന്ന് ലഭിച്ചിരിക്കുന്ന സിൽവറിന്റെ വെള്ളിയുടെ 2-3 നാണയങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. അതിൽ വെള്ളി ഏതാണ്ട് 95% ഉണ്ടായിരുന്നു, ബാക്കിയുള്ളത് 4% ചെമ്പ് ആയിരുന്നു. അപ്പോ വെള്ളിയുടെയും ചെമ്പിന്റെയും അലോയ് ആയിരുന്നു മോഹൻജോദാരോയിൽ നമുക്ക് ലഭിച്ചത്. ഇത് ആകസ്മികമാകാൻ സാധ്യതയില്ല. സിൽവറിന്റെ അകത്ത് ആവശ്യത്തിന് ചെമ്പ് ചേർത്ത് നാണയങ്ങളോ ആഭരണങ്ങളോ ഉണ്ടാക്കാനുള്ള സാങ്കേതിക വിദ്യ നിലനിന്നിരുന്നു എന്നുള്ളതിന് തെളിവാണ് ഇപ്രകാരം சுத்தி உள்ள சில்வர் நமக்கு காண சாதிச்சது. ஆதுனிக சாஸ்திர பிரகாரம் சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் செய்யுது டி சில்வரைசேஷன் ப்ரோசஸ் ஓஃப் லெட். லெட்டில் சில்வர் மாற்றியெடுக்க இது தாராளம் லெட் உண்டும். அதே சமயத்து மோகன்ஜோதாரோவில் லபிச்ச சில்வரினகத்தை லெட்டிண்ட் அளவு 0.4% குறவாயிருந்து. அப்போ வேறு சங்கீர்ணமாக ஏதாண்டு நல்ல ரீதி ஆதுனிக சாஸ்திரத்தேக்காள் பெட்டர் ஆயிட்டுள்ள ஒரு சாங்கேதிக வித்ய பாரதத்தில் சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் செய்யுனதின் நிலநந்திருந்து என்னர்த்தம். தக்ஷசிலையில் அதுபோல வாரணாசியில் மட்டு பல ஸ்தலத்தும் லபிச்சிருக்கிற சில்வரிட் பரிசுத்தி நோக்குபோல் நல்ல சுத்தமான சில்வரில் மட்டு லோகங்கள் ஸ்வர்ணம் உள்படையுள்ள லோகங்கள் சேர்ந்து லோகசங்கரம் உண்டாக்கிட்டு ஆபரணங்களும் நாணயங்களும் ராஜசன்னிதிக்கு ஆவசியமாயிட்டுள்ளது நிர்மிக்க ஃபாக்டரிகள் வரை நிலநந்திருந்ததாய்ட்டு நமக்கு காண சாதிக்கும். மட்டொர்த்தத்தில் சில்வரிட் எக்ஸ்ட்ராக்ஷன் பாரதத்தில் அனஸ்யூதம் பாரதத்தில் எல்லா ஸ்தலத்தும் நடந்திருந்து என்னர்த்தம். வளர எழுப்பத்தில் ராசப்பிரவர்த்தனத்தில் ஏற்பட மட்டொரு லோகமான டின். அது ஆல்ஃபா டின் என்றும் பீட்டா டின் என்றும் ரெண்டு தரத்திலுள்ள டின் உண்டு ஆதுனிக சாஸ்திரம் பரையும். ஈ ரெண்டு டின்னும் ஆல்ஃபா டின்னும் பீட்டா டின்னும் 13.2 டிகிரி சென்டிகிரேடில் பரஸ்பரம் அங்கோட்டும் இங்கோட்டும் மாறிட்டு ஒரு இக்குலிபிரியம் ஸ்டேட்டில் பிரத்யேக ப்ரப்போர்ஷனில் ஆல்ஃபா டின்னும் பீட்டா டின்னும் உண்டாயிருக்கும் என்னதான ஆதுனிக சாஸ்திரத்தின் விவரணம். நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாரதீயர்க்கு ஆல்ஃபா டின்னினே குறிச்சும் பீட்டா டின்னே குறிச்சும் அறியாமாயிருந்து. அவர் அது செப்பரேட்டு செய்யுகையும் செய்திருந்து அது உபயோகிச்ச பிராஸ் என் பிச்சள உண்டாகவும் செய்திருந்து. குரகம் மிஸ்ரகம் செய்தி த்விவிதம் வங்கமுச்சியதே. குரகம் என்னும் மிஸ்ரகம் என்னும் ரெண்டு தரத்திலுள்ள டின்னுண்டு. த்விவிதம் வங்கமுச்சியதே. குரகம் தத்ர குணைஹி மிஸ்ரகே நஹிதம் மதம். குணம் கொண்டு குரகம் என்ன டின்னான ஏற்றவும் நல்லது. மிஸ்ரகம் என்ன டின்னு நஹிதம் மதம் அது அக்செப்டபிள் அல்ல, அத்த நல்லதல்ல. இப்போ குரகம் என்ன டின்னிண்ட் சுவாவம் எந்தா? தவளம் மிருதுலம் ஸ்னிக்தம் தந்திராவம் சகௌரவம் நிஷப்தம் குரவங்கம். தவளம் வெளுத்த நிறத்தது, வெளுத்த நிறத்திலுள்ளது. மிருதுலம் சோஃப்ட் ஆயிட்டுள்ளது. ஸ்னிக்தம் மோய்ச்சர் ஆயிட்டுள்ளது. தந்திராவம் ஐவரி கலர் உண்டாக சாத்தியதையுள்ளது. சகௌரவம் நல்ல டென்சிட்டி உள்ளது. நிஷப்தம் வளக்கையோ உடிக்கையோ செய்தால் சவுண்ட் உண்டாகாத்தது. இது குரவங்கம் என்ன பீட்டாட்டின். மிஸ்ரகம் என்ன ஆல்ஃபாட்டின். ஷியாமசுபிரகம் அல்பம் ஷியாம நிறத்தோடு கூடிய அல்பம் கருத்த கலர்த்தோடு கூடிய வெளுத்த நிறம் உள்ளதான மிஸ்ரகம் என்பது. அது அத்த நல்லதுமல்ல. அப்போ வளர டீட்டெயில்டாய்ட்டுள்ள இன்டெப்த் ஆயிட்டுள்ள நோளஜ் டின்னிண்ட் குவாலிட்டியை குறித்து பாரதீயர்க்கு உண்டாயிருந்து. ஈ டின் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய எந்த உபயோகிச்சிருந்தது? மஹிஷ்யாஸ்திஜூர்ணேன வாபாத்தன் சுத்ரசேச்சனாத் வங்கசுத்தம் பவேதக்னௌ நாகே நாகாஸ்தி நாகோ நாகாஸ்தி சூத்ரதா. யதார்த்தத்தில் பஃபல்லோயுடைய எருமையுடைய அஸ்திகள் பண்டு தாராளம் உண்டாயிருந்து. சத்துப்போய் எரும அப்படி கிடந்து சீஞ்ச அதி அஸ்திகள் இங்கே காணும். அது எல்லாம் கலெக்ட் செய்து அது கால்சியம் ஃபோஸ்ஃபேட் ஆனால் நமக்கு அறியா. அது உபயோகிச்சிட்டு டின் சுத்தீகரிக்க. மோடேன் டெக்னோளஜிலும் கால்சியவும் ஃபோஸ்ஃபோரிக் ஆசிடும் டின்னிண்ட் சுத்தீகரணத்தின் உபயோகிக்காது. பண்டு அஸ்தி போன்ஸ் உபயோகிச்சிருந்து என் மாத்திரம். அது உபயோகிச்சிட்டு யதார்த்தத்தில் பண்டு டின் சுத்தீகரிச்சிருந்தது. ஞான் நேரத்தை சூச்சிப்பது போல லெட் சுத்தீகரிக்க ஆனையுடைய அஸ்தி உபயோகிச்சிருந்து. ஒரு பட்சே லார்ஜ் ஸ்கெயிலாயிட்டுள்ள லார்ஜ் ஸ்கெயிலில் அஸ்திகள் வேண்டி வரது கொண்டாயிருக்கணும் எல்லா விதத்திலுள்ள அஸ்திகளும் கால்சியத்தின் ஃபோஸ்ஃபரஸின் சோர்ஸ் ஆயிட்டு அது உபயோகிச்சு அது ஃபிளக்ஸின் ரூபத்தில் உபயோகிச்சு இம்பியூரிட்டீஸினே ஸ்லாக் ஆக்கி மாற்றிட்டு அதில் நீக்கம் செய்து லோகசம்ஸ்கரணத்தின் உபயோகிச்சிருந்தது. டின் உபயோகிச்சு ப்ரோன்ஸ் அதுவா ஓட் என் அலோய் உண்டாகன் பாரதீயர் அதிவிதராயிருந்து. பிசி 500-600 இடக்கு உண்டாக்கி அனவதி ஓட் சாம்பிள் தக்ஷசிலையில் புராவஸ்து கவேஷகர்க்கு லபிச்சிட்டு. அதில் ஏதாண்டு எல்லாத்திலும் தான் இருபத்தொன்னு சதமானம் முதல்க்கு 24.6% வரை டின் கிருத்தியமாய அளவில் சேர்த்தி பாக்கி பூர்ணமையும் கோப்பரான. அப்போ ப்ரோன்ஸ் பால் கிட்டு ப்ரோன்ஸிண்ட் பெல் கிட்டு மிரர் அதுபோல தான் மிக்சிங் பான் இவையெல்லாம் தான் தக்ஷசிலையில் லபிச்சிட்டு அதுலெல்லாம் கிருத்தியமாய அளவில் டின் சேர்த்திட்டும் அதி அர்த்தம் சுத்தமாக டின் உண்டாக மாத்தமல்ல கிருத்தியமாய அளவில் கோப்பருமாய் சேர்ந்து ப்ரோன்ஸ் என்ன லோகசங்கரம் உண்டாகான பாரதீயருடைய கழிவு அதி நோளஜ் அகாதமாயிருந்த வளர சயன்டிஃபிக் ஆயிருந்து சிஸ்டமாட்டிக்கும் ஆயிருந்து. ஏற்றவும் நல்ல குணநிலவாரமுள்ள ப்ரோன்ஸினே குறித்து இப்பிரகாரம் ரசரத்ன சமுச்சயம் என்ன புஸ்தகம் பரையுண்டு. அஷ்டபாகேன தாமிரேண விபாக குடிலேனச்ச வித்ருதேன பவேத் காம்ஸ்யம். அஷ்டபாகம் எட்டு பாகம் செம்பு, த்விபாகம் ரெண்டு பாகம் குடிலேன டின் இவ சேர்த்தால் நல்ல ரீதியிலுள்ள ஓட லபிக்கும். மோகன்ஜோதாரோயிலேயும் தக்ஷசிலையிலேயும் உதாஹரணம் ஞான் நேரத்தை பண்ணு அவடி லபிச்சிருக்கிற ஓடுகளிலெல்லாம் தான் ஏகதேசம் 75-80 இடக்கு சதமானம் கோப்பரும் 20-24% டின்னும் உண்டாயிருந்து. அப்போ சம்ஸ்கிருதத்தில் விவரிச்சி வரிகளுக்கு சாதுத நல்கும் விதத்திலுள்ள புராவஸ்து கவேஷகருடைய ஒப்சர்வேஷன் பாரதீயர்க்கு நல்கான் சாதிக்கும். இது அர்த்தம் சஹசிராப்தங்களுக்கு முன்பு பரிசுத்தமாக டின் லோகசங்கரத்தின் உபயோகிக்க அறியாயிருந்தான். இனி கூடாது நிக்கல் என்ன ஒரு லோகம் சம்ஸ்கிருதத்தில் அது துல்லியமாயிட்டுள்ள ஏதெங்கிலும் வாக்குண்டோ அறிஞ்சூடா. ஒரு புஸ்தகத்திலும் காண சாதிச்சில்ல. மோகன்ஜோதாரோயிலும் ஹாரப்பாயில் லபிச்சிருக்க பிரத்யேகதரம் ரோடு ஒரு வலிய தண்டு லபிச்சிட்டு அதில் 87% செம்பும் 9% நிக்கலும் உண்டாயிருந்து. ஒரு வள லபிச்சிட்டு ஆ வளையில் 78% செம்பும் 18.9% நிக்கலும் உண்டாயிருந்து. ஒரு நல்ல வயறு மாதிரி கோயில் லபிச்சதில் 77% செம்பும் 20% நிக்கலும் உண்டாயிருந்து. ஒரு வலிய ஊணு கழிக்கிற பிளேட்டு லபிச்சதில் 77.5% செம்பும் 21.4% நிக்கலும் லபிச்சிருந்து. இத்தையும் உதாஹரணம் இவட பரையன் காரணம் சம்ஸ்கிருதத்திலே வரிகள் உத்தரிச்சு கொண்டு மாத்திரம் பாரதீய லோகதந்திர பைதகம் விவரிக்கணுமில்ல. ஆர்க்கியோளஜிக்கல் எவிடன்ஸ் புராவஸ்து கவேஷகருடைய கவேஷணத்தில் லபிச்சி சர்வ தெளிவும் கார்பன் டேட்டிங் உள்பட ஆ வஸ்துக்கள் என்ன உண்டாக்கி இருக்கிறது என்ன தெளிவுகள் சகிதம் நம்ம முன்பில் நிரத்தான் இன்று நமக்கு வஸ்துதகளுண்டு, சாஸ்திர சத்யங்களுண்டு, சாங்கேதிக சத்யங்களுண்டு. அவையெல்லாம் அறிஞ்சு நமக்கு பரையன் சாதிக்கிறது சம்ஸ்கிருத புஸ்தகத்தில் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாத நிக்கல் பாரதீயருண்டாக்கிட்டு கிருத்தியமாய அளவில் செம்புமாய் சேர்த்து விவித தரத்திலுள்ள பாத்திரங்களும் ஆபரணங்களும் உபகரணங்களும் உண்டாகுவான் பாரதீயர்க்கு சாதிச்சிரு. அப்போ சாங்கேதிக வித்தியுடைய மிகவு நமக்கு தெளிக்கிறதின் வாச்சகங்கள் இல்லங்கில் போலும் மெட்டீரியல் சப்மிட்டு செய்தால் மதியர்த்தம். இது நம்ம மனசிலக்கணும். இது மனசிலக்கோழான பாரதீய லோகதந்திரத்தின் அகாத ஜானத்தை குறச்சுள்ள வஸ்துத நமக்கு அறியன் சாதிக்க. ரசசிகிசா என்னே குறித்து ஒரு பட்சே நீங்கள் கேட்டு காணும் ரசதந்திரம் என்னது தான். ரசம் என்ன ரெண்டர்த்தம், ஒன்று கெமிக்கல் என்ன மட்டொர்த்தம் மெர்க்குறி என்ன. அப்போ ஈ ரசம் சிகிச்ச மெர்க்குறி உபயோகிச்சிட்டுள்ள சிகிச்சையான கெமிக்கல்ஸ் உபயோகிச்சிட்டுள்ள சிகிச்சையாணும் வியாக்கியான சாதிக்கும். மெர்க்குறி எக்ஸ்ட்ராஷன் பாரதீயர்க்கு ஏற்றவும் கூடுதல் அறியாமாயிருந்தொரு சாங்கேதிக வித்ய. தரதம் பாதனாயந்திரே பாதிதஸ்ஜலாசயே. பாதனாயந்திரம் டிஸ்டிலேஷன் உபகரணம், டிஸ்டிலேஷன் எக்யூப்மெண்டில் தரதம் மெர்க்குறியுடைய அயிர் வச்சிட்டு நல்ல ரீதி சூடாக்கியால் கிட்டுன வெய்ப்பர் பாதிதஸ்ஜலாசயே வெள்ளம் உபயோகிச்சு ஜலம் உபயோகிச்சு கண்டென்ஸ் செய்யுகையாணில் நமக்கு எந்த கிட்டு மெர்க்குறியுடைய ட்ராப்ஸ் கிட்டும். ஒரே ஒரு திராவக ரூபத்திலுள்ள லோகமான மெர்க்குறி. ஆ மெர்க்குறியுடைய அயிர் சூடாக்கையாணில் மர்தித பாரதஸ்ய யந்திரஸ்திதஸ்ய நல்ல ரீதி சுத்தீகரிச்ச மெர்க்குறியுடைய அயிர் ஒரு டிஸ்டிலேஷன் யந்திரத்தில் வச்சு ஊர்வம் அதஸ்ச்சதிவ்ய சூடாக்கையாணில் மெர்க்குறியுடைய வெய்ப்பர் ஊர்வம் மகளிலேக்கு போகும், அதஸ்ச சுவட்டிலேக்கு வரும், திவ்யக் சைடிலேக்கு போகும். ഈ വേപ്പറിനെ നിര്യാതനം പാതനം സംജ്ഞം ഒന്ന് കണ്ടൻസ് ചെയ്യുകയാണെങ്കിൽ പാതനം നേരെ താഴെ വീഴും. ബംഗാഹി സമ്പർക്കം കഞ്ചുകഗ്നം, അത് നമ്മൾ ബോധർ ചെയ്യേണ്ട. അത് മറ്റു മെറ്റലുമായിട്ട് മെർക്കുറി ചേർന്നാൽ പെട്ടെന്ന് സോളിഡ് ആവുന്ന പറഞ്ഞിരിക്കുന്നത്. അതായത് മെർക്കുറി എന്ന ലിക്വിഡ് ലോഹം, ആ ലോഹം പ്രൊഡ്യൂസ് ചെയ്യാൻ ഉൽപ്പാദിപ്പിക്കാൻ അതിന്റെ അയിര് ചൂടാക്കി കിട്ടുന്ന വേപ്പറിനെ കണ്ടൻസ് ചെയ്താൽ മതി. ഇത്രയും വ്യക്തമായിട്ട് മെർക്കുറിയുടെ ഡിസ്റ്റിലേഷൻ ഭാരതീയര് പറഞ്ഞിട്ടുണ്ട്, ചെയ്തിട്ടുണ്ട്, ഇന്നും അവർ ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട്. ഈ മെർക്കുറിയെ സ്ഫുടം ചെയ്യുക എന്നൊരു പ്രോസസ്സും ആയുർവേദത്തിലുണ്ട്. അപ്പൊ ലോഹത്തെക്കുറിച്ച് ഭാരതീയരുടെ അറിവ് വളരെ ഗഹനമായിരുന്നു എന്നുള്ളതിന് ഒരു സംശയവുമില്ല. പലതരത്തിലുള്ള ലോഹങ്ങൾ ഉപയോഗിച്ചിട്ടാണ് പണ്ട് ഭാരതത്തിലെ നാണയങ്ങൾ ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത്. അർത്ഥശാസ്ത്രത്തില് കൗടില്യൻ പറയുന്നത് ഇപ്രകാരമാണ്, ലക്ഷണാധ്യക്ഷാഹ ചതുർഭാഗ താമ്രം രൂപ്യ രൂപം തീക്ഷ്ണം ത്രപു സീസാജ്ഞാനാ അനമയ അന്യത മാഷ ബീജയുക്തം കാരയേത്. പണം അർദ്ധപണം പാദം അഷ്ടഭാഗമിതി. ഒരു പണമുണ്ടാക്കാൻ അല്ലെങ്കിൽ അർദ്ധപണമുണ്ടാക്കാൻ അല്ലെങ്കിൽ കാൽപ്പണമുണ്ടാക്കാൻ അല്ലെങ്കിൽ 1/8 ഭാഗം പണം ഉണ്ടാക്കാൻ പല വിധത്തിലുള്ള ലോഹങ്ങൾ ഉപയോഗിക്കാം. ഏതൊക്കെ തന്നെയാണ്? ചതുർത്ഥ ഭാഗം താമ്രം, 4 ഭാഗം കോപ്പർ, രൂപ്യരൂപം 1/4 ഭാഗം സിൽവർ ഉപയോഗിച്ചുണ്ടാക്കാം, തീക്ഷ്ണം ഇരുമ്പ് ഉപയോഗിച്ചുണ്ടാക്കാം, ത്രപു ടിൻ ഉപയോഗിച്ചുണ്ടാക്കാം, സീസം ലെഡ് ഉപയോഗിച്ചുണ്ടാക്കാം, ജ്ഞാനാനം അന്യത മറ്റേതെങ്കിലും മെറ്ററിയാമെങ്കിൽ അതുപയോഗിച്ചും വ്യത്യസ്തമായ കോയിനുകൾ ഉണ്ടാക്കാം. ഈ കോയിൻ ഉണ്ടാക്കേണ്ടത് ആരാണ്? ലക്ഷണാധ്യക്ഷ, ഡയറക്ടർ ഓഫ് കോയിൻസ് എന്ന രാജപദവിയിലിരിക്കുന്ന ഓഫീസറാണ് വ്യത്യസ്ത രീതിയിലുള്ള കോയിൻസ് നാണയങ്ങൾ ഉണ്ടാക്കേണ്ടത്. അപ്പൊ നാണയങ്ങൾ ഉണ്ടാക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ പുറകില് സങ്കീർണമായ മെറ്റലർജിക്കൽ ടെക്നോളജി ഉണ്ട് എന്ന് അർത്ഥം. പിച്ചള പാത്രത്തെ കുറിച്ച് നിങ്ങൾ എല്ലാവരും കേട്ടിരിക്കും, എല്ലാവർക്കും അറിയാവുന്ന ഒരു പാത്രമാണ് പിച്ചള പാത്രം. ഇപ്പൊ ആ സ്ഥാനത്ത് ഇരുമ്പ് പാത്രവും അലൂമിനിയവുമാണ് നമ്മൾ ഉപയോഗിക്കുക. രണ്ട് തരത്തിലുള്ള പിച്ചള ഉണ്ടെന്നാണ് ആധുനിക ശാസ്ത്രം പറയുന്നത്, ആൽഫ ബ്രാസും ബീറ്റ ബ്രാസും. ഒരെണ്ണത്തില് 28% കുറവ് മാത്രം സിങ്ക് ഉള്ളത്, മറ്റൊരെണ്ണത്തിൽ 28% കൂടുതൽ സിങ്ക് ഉള്ളത്. ഇങ്ങനെ രണ്ട് തരത്തിലുള്ള പിച്ചളയെ കുറിച്ച് ആധുനിക ശാസ്ത്രം അർത്ഥശങ്കക്കിടമില്ലാത്ത വിധം എക്സ്പ്ലനേഷൻ നൽകുന്നുണ്ട്. പുരാതന ഭാരതീയർക്കും ഇപ്രകാരമുള്ള ബ്രാസിനെ കുറിച്ച് അറിയാമായിരുന്നു. രീതിക കാക്കതുണ്ടീച്ച ദ്വിവിധം പിത്തളം ഭവേത്, ദ്വിവിധം രണ്ട് തരത്തിലുള്ള പിത്തളം ബ്രാസ് ഭവേത് ഉണ്ട്. എന്താ അതിന്റെ പേര്? ഒന്ന് രീതിക, മറ്റൊന്ന് കാക്കതുണ്ടി. സന്തപ്ത കാഞ്ചിക്ഷിപ്ത താമ്രാഭാ രീതികാമത. ഈ രീതിക എന്ന് പറയുന്ന ബ്രാസ് കഞ്ഞിവെള്ളത്തിൽ മുക്കി കുറേ നേരം തുറന്നു വെച്ച് കഴിഞ്ഞാല് അതിന് ചെമ്പിന്റെ നിറം വരുന്നുണ്ടാവും. അപ്പോ ഒരു കെമിക്കൽ ടെസ്റ്റാ, കഞ്ഞിവെള്ളത്തിൽ മുക്കിയിട്ട് ചെമ്പിന്റെ നിറം വരുന്ന ബ്രാസിനെ രീതിക ബ്രാസ് എന്ന് പറയുന്നു. ഏവം യാ ജായതേ കൃഷ്ണ കാകതുണ്ടീതി സാമത, അപ്രകാരം സംഭവിക്കാത്ത ബ്രാസിനെ കാകതുണ്ടി എന്ന് പറയുന്നു. അപ്പോ രണ്ട് തരത്തിലുള്ള ബ്രാസ് ഉണ്ട് എന്ന് മോഡേൺ സയൻസ് പറയുന്നത് വ്യക്തമായിട്ട് ഭാരതീയര് തെളിവ് സഹിതം ടെസ്റ്റ് സഹിതം തെളിയിച്ചിട്ടുണ്ട്, ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്, ഡിഫൈൻ ചെയ്തിട്ടും ഉണ്ട്. നിങ്ങൾ എല്ലാവരും പഞ്ചലോഹത്തെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ടാവും. ഭാരതത്തില് പ്രത്യേകിച്ചും ദക്ഷിണ ഭാരതത്തില് സർവത്ര ലോഹ വിഗ്രഹങ്ങൾ അല്ലെങ്കിൽ ബിംബങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ ഉപയോഗിക്കുന്നതാണ് പഞ്ചലോഹം. പഞ്ചലോഹം എന്ന് പറയുന്നത് ഇരുമ്പ് തുടങ്ങിയ പല ലോഹങ്ങളും ഒരുമിച്ച് ചേർത്ത് വളരെയധികം പ്രഭാപൂരിതമാക്കാൻ സാധ്യതയുള്ളത് എന്ന് പറയപ്പെടുന്ന ലോഹമാണ് പഞ്ചലോഹം. അമേരിക്കയിലെ ചിക്കാഗോ നാഷണൽ മ്യൂസിയത്തിൽ പോയാൽ ഒരു 10-25 ഹോള് നിറച്ച് ഭാരതത്തിൽ നിന്ന് കൊണ്ടുപോയിരിക്കുന്ന പഞ്ചലോഹ ബിംബങ്ങളും വിഗ്രഹങ്ങളുമാണ്. വളരെ സൗന്ദര്യവത്തായ സൗന്ദര്യമുള്ള കിലോഗ്രാം കണക്കിന് ഭാരമുള്ള ചില വിഗ്രഹങ്ങളെല്ലാം 50, 60, 100 കിലോഗ്രാം ഭാരമുള്ളതാണ്. ആ വിഗ്രഹങ്ങള് എങ്ങനെയാ കോമ്പോസിഷൻ? സുവർണം, ഇരുമ്പ്, സ്വർണം, ലെഡ് അതുപോലെയുള്ള കോപ്പർ ഇവയെല്ലാം അടങ്ങിയ ഒരു പ്രത്യേക അലോയിയാണ്. അത് തുരുമ്പ് പിടിക്കുകയില്ല, പൊതുവേ ക്ലാവ് പിടിക്കുകയില്ല, അതിലെ കൊറോഷന് വിധേയമാവില്ല. ഏറ്റവും അധികം കാലം തുറന്ന അന്തരീക്ഷത്തില് അതേ തിളക്കത്തോടുകൂടി പഞ്ചലോഹ വിഗ്രഹം നിൽക്കാൻ സാധിക്കുന്നത് കൊണ്ടാണ് ஆ பிரத்யேக கோம்போசிஷனில் பாரதீயர் விக்கிரகங்கள் உண்டாக்கி இருந்தது. சபரிமலையில விக்கிரகம் போலும் பஞ்சலோக விக்கிரகங்களான. ஷிலா விக்கிரகங்களும் பஞ்சலோக விக்கிரகங்களுமான சாதாரணையாய்ட்டு கேரளத்தில் உபயோகிக்காறது, க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டிக்காறது. ஆயிரக்கணக்கி லோகங்களையும் லோகசங்கரங்களையும் உபகரணங்கள் பாரதத்த விவித பாகங்களில் லபிச்சிட்டு இவ முழுவதும் கஹனமாக படனத்தின் விதேயமாக்கியப்போ மனசிலக்கன் சாதிச்ச ஒரு காரியம், பாரதத்தில் கர்நாடகத்திலாங்கிலும் பங்காளிலாங்கிலும் உத்தரப்பிரதேசிலே வாரணாசிலாங்கிலும் ராஜஸ்தானிலாங்கிலும் அதுபோல தான் குஜராத்திலாங்கிலும் மகாராஷ்டிரிலாங்கிலும் சௌராஷ்டிரிலாங்கிலும் ஏதாண்டு இரும்பு, டின், லெட், கோப்பர், ஜிங்க் இவையெல்லாம் தான் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய நிஷ்கர்ஷம் செய்ய உபயோகிச்சிருந்த சாங்கேதிக வித்ய ஒரே நிலவாரத்தில் உள்ளதாயிருந்து என்ன. மாத்திரமல்ல இவ சம்ஸ்கரிச்செடுக்க உபயோகிச்சிருந்த மூஷ க்ரூசிபிளும் அதுபோல தான் ஃபர்னஸ்களும் ஒரே நீளவும் வீதியும் உயரவும் அகவும் உள்ளவையாயிருந்து. ஒரே தரத்திலுள்ள க்ளே உபயோகிச்சு களிமண் உபயோகிச்சு கூட்டி செய்ததாயிருந்து. இதில் நெல்லாம் நமக்கு கன்க்ளூட் செய்ய சாதிக்கிற ஒரு வலிய ஒப்சர்வேஷன் உண்டு. அது லோகசங்கரத்தின் சாஸ்திர சாங்கேதிக வித்தியையை குறியுள்ளது மாத்திரல்ல, மட்டொன்று பாரதமெம்பாடும் நிலநிந்திருந்த சாங்கேதிக வித்ய ஒன்று தான் ஆயிருந்து எங்கில் ஒரே போல உள்ளதாயிருந்து எங்கில் பாரதீய சாஸ்திரத்தின் அறிவு பரஸ்பரம் கைமாற்றம் செய்திருந்து விந்தியாபர்வதத்தின் வடக்கும் விந்தியாபர்வதத்தின் தெக்கும் மாத்திரல்ல ஹிமாலயத்தில் நின்று தெக்கு கன்னியாகுமரி வரை. இப்போ உதாரணாய்ட் திருநெல்வேலி தமிழ்நாட்டின் அடுத்து கொடுமணல் என்பது ஸ்தலம் அப்படி சர்வலோகவும் சம்ஸ்கரிச்சு விவித உபகரணங்கள் உண்டாக்கிட்டு விவித ஆபகரணங்கள் உண்டாக்கிட்டு அது யூரோப்பிண்ட் விவித பாகங்களிலேக்கு BC 800 தான் கயற்றுமதி செய்திருந்த அப்படி உண்டாக்கி இருந்த இரும்பு உபகரணங்கள், அதுபோல மோகன்ஜோதாரோவில் உண்டாக்கி இருக்கிற லோகங்களின் சம்ஸ்கரண வித்ய, அதுபோல தான் கர்நாடகையில் உண்டாக்கி இருக்கிற சம்ஸ்கரண வித்யகள் ஏதாண்டு ஒரே போல ஆயிருக்கும். சூளையுடைய அளவு, சூளையுடைய டெம்பரேச்சர் அட்டைன் செய்திருக்கிறது, இது முழுவதும் ஆதுனிக மெட்டலோகிராஃபிக்கல் ஸ்டடி உபயோகிச்சு நமக்கு இவாலுவேட் செய்ய சாதிக்கும். அதில் கன்க்ளூட் செய்ய சாதிக்கிறது சாஸ்திர சாங்கேதிக வித்யகளில் பாரதம் ஒரு ஒற்ற ராஷ்ட்ரமாயிருந்து எது தனியா. ஈ பாரதத்தின் சரித்திரம் எடுக்கப்போல் புராவஸ்து கவேஷகருடைய பிரவர்த்தனத்தின் ஃபலம் ரிசல்ட்டுகள் பொதுவே கணக்காக்காறில்ல. அப்போ அது கூடி கணக்காக்குபோல் தட்சிணாரதவும் உத்தரபாரதவும் தமிழ் பரஸ்பரம் ஒரு வத்தியாசவும் உண்டாயிரல்ல. அதில் ஒரு உதாரணம் மோகன்ஜோதாரோவில் லபிச்சிருக்கிற ஹுக்க, அதுபோல தான் வாள், கோடாலி, கத்தி, கத, பான், டிஷ், உளி, வெய்ஸ், ஸ்கெயில் பான் அளவு பாத்திரம், அதுபோல தான் வளகள், லான்ஸ் ஹெட் என்பது, ரெய்சர், சில பிரத்யேக கோணுகள், சில சூலங்கள், சில பிரத்யேக வளையங்கள், ஸ்பூன், ரீமர் என்பது, அரிவாள், சில பிரத்யேக காஸ்டிங்குகள், லோகத்தின் சிறிய சிறிய இன்கோட்ஸ், கட்டகள், ஸ்கெயில் பான், இவையெல்லாம் நோக்குபோல் அதி ப்ரொடக்ஷன் டெக்னோளஜி, அவையுடைய கோம்போசிஷன், அதினகத்து உள்ள இம்பியூரிட்டீஸ், இதில் ப்ரோசஸ் செய்ய உபயோகிச்ச தாபம் உண்டாக வித்யகள், இவடையெல்லாம் ஐகமத்தியும் காண சாதிக்கும், யூனிஃபோமிட்டி காண சாதிக்கும். ஆ யூனிஃபோமிட்டி லோகத்தின் உபகரணத்தின் லோகசங்கரத்தின் நிர்மாணத்தில் மாத்திரல்ல அவ நிர்மிக்க உபயோகிக்க மட்டு ஃபிளக்ஸ், ஸ்லாக், ஃபர்னஸின் க்ளே இவையெல்லாம் தான் யூனிஃபோமான. இதில் ஞான் அல்பம் முன்பு பண்ணது போல பாரதத்தில் சாஸ்திர சாங்கேதிக வித்ய ஒரு போக்கட்டில் மாத்திரம் ஒதுங்கி நிற்கிறதாயிரல்ல. இரும்பிண்ட் அயிர் லபியமல்லாத்த மலபாரில் போலும் குஜராத்திலும் மத்திய பிரதேசிலும் குட்டூரிலும் உண்டாக்கியிருந்த இரும்பிண்ட் அதே குவாலிட்டியுள்ள இரும்பு மலபாரில் பாரதத்தில் உண்டாக்கியிருந்த. அப்போ பாரதத்தில் ஏற்றவும் தெக்கேற்றத்து கிடக்கிற கேரளத்தின் வடக்கேற்றத்துள்ள மலபாரில் இத்தையும் சுத்தமாக இரும்பு உண்டாக்கிட்டு ஆ இரும்பினை அணிகளாக்கி மாற்றிட்டு வலிய வள்ளங்களும் அதுபோல தண்ணியுள்ள கப்பல்களும் உண்டாகுவான விதத்தில் அவையை சம்ஸ்கரிச்செடுக்கான கழிவு உண்டாயிருந்து எதுபோல் லோக சம்ஸ்கரண சாங்கேதிக வித்ய ஒரு விபாகம் ஜனங்களில் மாத்திரம் ஒதுங்கி இருந்த விவிதா தரத்திலுள்ள கிராஃப்ட்மேன் அவரவன் ஆவசியமான ரீதி இவையை சம்ஸ்கரிச்செடுக்க கழிவுள்ள விதத்தில் எல்லாம் சாங்கேதிக வித்ய வளர்த்தி விகசிப்பிச்சிட்டு என்னர்த்தம். அது இவடத்தை ஆவசியத்தின் மாத்திரல்ல விதங்களில் ஆவசியத்தின் போலும் பாரதத்தில் லோகங்கள் பிச்சளையாணிலும் ப்ரோன்ஸ் ஆனிலும் ஸ்வர்ணாணிலும் சில்வர் ஆனிலும் இவட உண்டாக்கிட்டு விதங்களிலேக்கு கயற்றுமதி செய்யிருந்த ரோமா சம்ஸ்காரத்தில் BC 600 தே அவடையுள்ள ஸ்திரீகள் ஏற்றவும் கூடுதல் இஷ்டப்பட்டிருந்தது லோதலில் நின்று கயற்றி அயக்கிற முத்துகளும் ஸ்வர்ணம் அதுபோல தான் வெள்ளி இவையுடைய ஆபரணங்களுமான மாத்திரல்ல அப்படி நின்று கயற்றி அயச்சிருந்த சாரிகளும் ரோமாக்காருக்கு ஒரு ஹரமாயிருந்து என்ன அவிடத்தை பழைய மந்திரி எழுதிதாய்ட்டு புஸ்தகங்கள் நமக்கு காண சாதிக்கும். இத்தையும் காரியங்கள் இவட அவதரிப்பான் காரணம் பாரதீயர் லோக சம்ஸ்கரணத்தில் எத்தோளம் உயர்ந்த நிலவாரம் புலர்த்தி என்னதி தெளிவு நிறத்தானான. தட்சிணாரதத்தில் பல க்ஷேத்திரங்களிலேக்கு போகையாணிலும் க்ஷேத்திரோபுரங்களும் க்ஷேத்திர கவாடங்களும் நமக்கு காண சாதிக்கும். திருப்பதிலேக்கு போயால் திருப்பதில ஸ்ரீகோவிலிண்ட் மகளில் வசம் முழுவதும் ஸ்வர்ணம் கொண்டு கூட்டி காண சாதிக்கும். அடுத்த காலத்து பத்மநாபஸ்வாமி க்ஷேத்திரத்தகத்தும் ஸ்வர்ணம் கொண்டு பிளேட் செய்யண்டாய். பண்டு ஸ்வர்ணம் பிளேட் செய்ய உபயோகிக்கிற டெக்னிக் என்பது ஸ்வர்ணத்தை மெர்க்குரியில் அலியிப்பிச்சு ஆ மெர்க்குரியுடைய அமால்கம் சுமரில் கோட்டி யட்னாபர்ணர் உபயோகிச்சு சூடாக்க. அப்போ மெர்க்குரி இவாப்பரேட் செய்து போகும், ஸ்வர்ணத்தின் ஒரு ஆவரணம் அப்படி லபிக்கும். அப்போ கோல்டு பிளேட்டிங் என் சிஸ்டம் மெர்க்குரி உபயோகிச்சு பாரதீயர் நடத்தியிருந்து. அதுபோலயான ஸ்ரீகோவிலகத்தும் கோபுரவாதிக்கலும் தாழிகக்குடத்திலும் எல்லாம் லோகத்தின் ஷீட்டுகள் பதிக்கிறதும் அவையை ஒரு காரணவச்சாலும் கொரோஷன் இல்லாது சூட்சிக்க சாதிக்கிறதும் ஈ சாஸ்திர சாங்கேதிக வித்ய பாரதத்தின் தனிமையாய வித்தியகளான பாரதத்தின் கண்டுபிடித்தங்களான இவ முழுவதும் லோகசமட்சம் வச்சு பாரதத்தின் அங்கீகாரம் நேடேண்டது நம்ம ஆவசியமான. எதினா லோகசம்ஸ்கரண வித்ய லோக ஜனங்களிட முன்பில் வைக்கிறது? பாரதீயமாய அறிவுகள் பாரதம் லோகத்தின் கோன்ட்ரிபியூட்டு செய்திருக்கிற அறிவுகள் பாரதத்தின் தனதாய விஞ்ஞான பண்டாரமான அங்கீகரிப்பிச்செடுக்கேண்டது ஈ தலைமுறையிலே அத்யாபகரும் வித்யார்த்திகளுமான. பல கண்டுபிடித்தங்களும் பாரதீயருடைய பேரில் அறியப்படேண்டதி பகரம் விதீயருடைய பேரிலான அறியப்படனது. நமக்கு அர்ஹிச்சது நமக்கு லபிச்சே மதியாவூ என்னது கொண்டு நாம் அது வண்டி சிரமிக்கணும். இவை ஓரோன்னும் படிக்கணும். இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ் பாரதீய பைதகத்தின் சாஸ்திரீய மூல்யங்களே குறித்து படிக்கிறதும் படிப்பிக்கிறதுமுள்ள யஜ்ஞத்தில் நிரந்தரம் முழுகிக்கொண்டிருக்கையான. சககரணத்தோடு கூடி பாரதீய பைதகத்தை குறித்து இனியும் படிக்க சாதிக்கும் எண்ணு கொண்டு கேரள ஸ்டேட் கமிட்டி ஃபோர் சயன்ஸ் டெக்னோளஜி ஆன்ட் என்வயோன்மெண்டினோடும் நங்களோடும் நந்தி ரேகப்படுத்திக்கொண்டு எக்கள் அவசானிப்பிக்கணும். நீங்கள் ஏவர்க்கும் எனீத பிரணாமம்.